الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي امري. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திலிருந்து குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடங்களை படித்து வருகிறோம். அதில் மூன்றாவது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைப்பிடுகிறார்கள், பாபு மா யுக்ரஹு மின் கஸ்ரத்தி சுஆலி வ மின் தக்கல்லுஃபி மா லா யஅனீஹி வ கவுலிஹி தஆலா லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துப்தலகும் தஸுஉக்கும். இந்த பாடத்தின் தலைப்பு அதிகமாக கேள்வி கேட்பது, வெறுக்கப்பட்ட ஒன்று, தேவையில்லாத விஷயங்களை தேடுவது, தேவையற்ற விஷயங்களை ஆய்வு செய்வது வெறுக்கப்பட்ட ஒன்று. இந்த இரண்டு செய்திகளை தலைப்பில் கொண்டு வருகிறார்கள். மொத்த பாடத்தின் தலைப்பு என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்றால் குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ் சொன்னதை புரிந்து கொள்ளுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை புரிந்து கொள்ளுதல், அவர்கள் எதில் மௌனம் காத்தார்களோ, எதை பற்றி அவர்கள் பேசவில்லையோ அது குறித்து நாமும் அமைதியாக இருந்து விடுதல், அந்த விஷயங்களை துருவி துருவி ஆய்வு செய்யாமல் இருத்தல், இதுதான் குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்படுதல். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஒன்றை கூறாமல் விட்டுவிட அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கூறாமல் விட்டுவிட அது குறித்து நாம் தேடலாமா, ஆய்வு செய்யலாமா, துருவி துருவி கேள்வி கேட்கலாமா என்றால் அது கூடாது என்பதைத்தான் இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் விவரிக்கிறார்கள். நமக்கு ஒன்று மார்க்கத்தில் தேவையானதாக இருந்தால் அல்லாஹ் அதை கூறாமல் விடுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விவரிக்காமல் விடுவார்களா? அப்படி இருக்கும்போது ஒன்றை அவர்கள் கூறவில்லை என்றால், பேசவில்லை என்றால் நாமும் பேசாமல் இருந்துவிட வேண்டும். இதற்கு மாற்றமாக துருவி துருவி கேள்வி கேட்பது, நோண்டி நோண்டி விசாரிப்பது, இது வெறுக்கப்பட்ட ஒன்று. அதுபோன்றுதான் தேவையற்ற விஷயங்களை பற்றி, ஒமின் தக்கல்லுஃபி மாலா யஅனீஹி, எது நமக்கு தேவையில்லையோ அதை பற்றி விசாரிக்க கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, அதில் நேரத்தை செலவு செய்யக்கூடாது. அடுத்து இமாம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை பதிவு செய்கிறார்கள், லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துப்தலகும் தஸ்உக்கும். பல விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள், அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சரி, இந்த குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். இப்போது ஹதீஸிற்குள் செல்வோம். ஹதீஸிலே பாருங்கள், சஅது இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், இன்ன அஅ்ஸமல் முஸ்லிமீன ஜுர்மன் மன் ஸஅல அன் ஷைஇன் லம் யுஹ்ரம் ஃபஹரும மின் அஜ்லி மஸ்அலதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லிம்களில் பாவத்தால் பெரியவன், அதாவது முஸ்லிம்களில் பெரும் பாவம் செய்தவன் யாரென்றால், ஹராமல்லாத ஒரு காரியத்தை அவன் துருவி துருவி கேட்டதால் ஹராமாக அது ஆகிவிட்டது. ஒரு காரியம் தடுக்கப்படாத காரியமாக இருந்தது, அதை அவர் துருவி துருவி விசாரித்த காரணத்தால் அது தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. அவர் கேள்வி கேட்ட காரணத்தால், நபியிடத்திலே அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பலமுறை விசாரித்த காரணத்தால், அவரின் காரணமாக எல்லோருக்கும் அது ஹராமாக ஆகிவிட்டது. இது ஹதீஸுடைய நேரடி பொருள். முஸ்லிம்களில் பாவத்தால் பெரியவன் யார் என்றால், ஒரு விஷயத்தை பற்றி அவன் விசாரிக்கிறான், அந்த விஷயமோ அல்லது அந்த செயலோ ஹராமானதாக இல்லை, இவன் கேட்டதால், ஃபஹரும மின் அஜ்லி மஸ்அலத்தி, இவன் கேட்டதால் இவன் விசாரித்ததால் அது ஹராமாக ஆகிவிட்டது. இது ஹதீஸுடைய நேரடி பொருள். இப்போது இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட போது அப்போதுதான் மார்க்கம் இறங்கிக் கொண்டிருந்தது, மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிபூர்ணமாகி கொண்டிருந்தது. நம்முடைய இந்த காலத்தில் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு முன்பு மார்க்கம் நிறைவடைந்து விட்டது. இனி மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரை அது ஜமனு தஷ்ரீ, அதாவது மார்க்கம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்த, மார்க்க சட்டங்கள் முறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த, மார்க்க சட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹுவின் புறத்திலிருந்து சட்டம் இறங்கிக் கொண்டிருந்தது. ஹலால் ஹராமுடைய சட்டம், பல சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு, ஆரம்பத்திலே இஷா துலுகைக்கு பிறகு தூங்கிவிட்டால், இஷா துலுகைக்கு பிறகு தூங்கிவிட்டால், அதாவது நோன்புடைய காலத்திலே, ரமதானுடைய மாதங்களில் நோன்புடைய ரமதானுடைய மாதத்தில் இஷாவிற்கு பிறகு அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்றால், அதற்கு பிறகு சஹர் எதுவும் செய்ய முடியாது. சஹர் செய்துவிட்டு தூங்க வேண்டும். அப்படியே தூங்கிவிட்டார்கள் என்றால் இனி சஹர் எதுவும் செய்ய முடியாது. அது ஒரு சட்டம் இருந்தது. அதுபோன்று ரமதானுடைய இரவுகளிலும் மனைவிமார்களிடத்திலே வீடு கூடுவது சேருவது தடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் சிரமமாக இருந்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்களிலே சிலர் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இரவு காலங்களிலே, பகலிலே நோன்பு வைக்கிறோம், இரவு காலங்களிலே வீட்டிலே தூங்கும் போது எங்கள் மனைவிகளோடு நாங்கள் சேர்ந்து விடுகிறோமே, இது பெரிய துரோகமாக ஆகிவிடுகிறது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது, பாவம் செய்து விடுகிறோமே, பாவத்திலே விழுந்து விடுகிறோமே என்று கேட்டபோது அல்லாஹ் பிறகு குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான், இரவு காலங்களில் நீங்கள் உங்களது மனைவிகளோடு சேருவதிலே தப்பு கிடையாது, ரமதான் மாதத்தில் இரவு காலங்களிலே அனுமதிக்கப்பட்டுவிட்டது. இப்படி ஹராமாக இருந்த ஒன்று மூமின்களுடைய இலகுவை கருதி, சலுகையை கருதி அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது, தடுக்கப்பட்டிருந்த ஒன்று. இப்படியே சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தன, ஆனால் அவர்களுடைய கேள்வியின் காரணமாக அது தடுக்கப்பட்டது. அதை பற்றி உண்டான விவரங்கள் இங்கே இல்லை. ஏன்னா நல்ல விஷயங்களை பற்றி இருந்தால் இப்ப தடுக்கப்பட்ட ஒன்று ஹலாலாக்கப்பட்டது, அது லேசு, அதை தெரிந்து கொள்வது நல்லது. யாரின் மூலமாக இந்த கேள்வி வந்தது, இந்த சம்பவத்தில் யாருக்கு சொந்தமானது என்று. சஹாபாக்களை பொறுத்தவரை, ஹதீஸுகளுடைய வரலாறுகளை பொறுத்தவரை, எந்த ஒரு செய்தி ஒரு தீமையை குறிக்கக்கூடியதாக இருக்குமோ அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுவிடும். அப்ப ஹலாலாக இருந்த ஒன்று ஒருவர் கேட்ட காரணத்தால், துருவி துருவி அதை பற்றி விசாரித்த காரணத்தால் அது ஹராமாகி விடுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடக்கும், இப்போது நடக்க வாய்ப்பு கிடையாது. இப்போது மார்க்க அறிஞருக்கு என்ன, ஒருவர் திரும்ப திரும்ப கேட்டாலும் தெரிந்தால் அவர் பதில் சொல்ல போகிறார், இல்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல போகிறார், அடுத்தவரிடம் கை காட்டப் போகிறார். இப்போது அந்த பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த பிரச்சனை இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடையை சொல்கிறார்கள். சரியா, இதிலிருந்து ஹதீஸுடைய இந்த வெளிப்படையான கருத்திலிருந்து இமாம் அவர்கள் எதை இங்கே நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார்கள்? இப்ப ஹதீஸுடைய பொருளை தெரிந்து கொண்டீர்கள், அதனுடைய கருத்தை தெரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த ஹதீஸுக்கும் இந்த பாடத்தினுடைய தலைப்புக்கும் இந்த கிதாபுடைய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? துருவி துருவி விசாரிக்க கூடாது, தேவையற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடாது. அது தெளிவாக தெரிய வருகிறது. ஹராமாக இல்லாத ஒன்றை இவர் அதிகமாக மீண்டும் மீண்டும் விசாரித்த காரணத்தால் அது ஹராமாகிவிட்டது. சிரமத்திற்கு ஆளாகிவிட்டார், பிரச்சனைக்கு ஆளாகிவிட்டார். இதனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் சிரமத்தை இவர் ஏற்படுத்தி விட்டார். புரியுதா? சரி, இது இந்த பாடத்தின் தலைப்பு. மொத்த கிதாபுடைய தலைப்பு என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். இது எப்படி இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிதல், முற்றிலுமாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுதல். புரியுதா? சரி, எப்போது இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல், முற்றிலும் கீழ்ப்படிதல், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், உறுதியாக எடுத்துக்கொள்ளுதல் என்ற நிலை ஏற்படும் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல், நபிக்கு முழுமையாக கட்டுப்படுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நிலைப்பாடு எப்போது ஏற்படும் என்றால், என்ற நிலைப்பாடு எப்போது ஏற்படும் என்றால், எப்போது நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களோ, நபியிடம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்களோ, நபிக்கு முன்னால் மௌனம் காத்து விடுவீர்களோ, நபி சொன்னதை மட்டும் செவிமடுத்து புரிய முடிந்த அளவு புரிந்து செயல்படுத்திவிட்டு அதற்கு மேல் அவர்களிடத்திலே நீங்கள் ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எதனால் என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் நீங்கள் மௌனம் காத்து விடுவீர்களோ, அமைதி காத்து விடுவீர்களோ, அப்போது நீங்கள் முழு மனதோடு நபியை ஏற்றுக்கொண்டீர்கள், நபி சொன்னதை ஏற்றுக்கொண்டீர்கள், அங்கீகரித்துக் கொண்டீர்கள் என்று பொருள். எப்போது கேள்வி வரும் என்றால், அதிலே சந்தேகம் இருக்குமே ஆனால், உள்ளத்திலே கோணல் இருக்குமே ஆனால், மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள் மாட்டை அருங்கள் என்று. இஸ்ரவேலர்கள் அப்போது உண்மையான மூமின்களாக இருந்திருந்தால் நபி சொல்லிவிட்டார்கள் ஒரு மாட்டை அறுக்கும்படி, தேடுங்கள் மாட்டை, அதை அறுத்து விடுங்கள் என்று அதை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே கோணல் இருந்தது, அவர்களுடைய உள்ளத்திலே பலவீனம் இருந்தது ஈமானில். எனவே அடுத்து மாட்டை அறுக்க சொன்னார்கள், கொஞ்சம் கேட்போமே அது என்ன மாடு என்று, எப்படிப்பட்ட மாடு என்று. பிறகு அதற்கு விளக்கம் வந்தவுடனும் அங்கே பணியுதல் வரவில்லை, கட்டுப்படுதல் வரவில்லை. பிறகு கேட்டார்கள் அந்த மாட்டின் நிறம் எப்படி இருக்கும் என்று, அதுவும் விளக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற, அங்கீகரிக்கிற மனப்பான்மை இல்லை. எனவே பிறகும் கேட்டார்கள், அந்த மாடு வீட்டில் சும்மா கட்டி வைக்கப்பட்டிருக்குமா, அல்லது உழுவதற்காக, ஏர் உழுவதற்காக பயன்படுத்தப்படுமா, நீர் இறைப்பதற்காக பயன்படுத்தப்படுமா, அந்த விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போதுதான் நாம் சரியாக செய்ய முடியும் என்று. புரிகிறதா இந்த சம்பவம்? இதைத்தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்திலே இங்கே சொல்ல வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டார்கள் என்று எத்தனை ஹதீஸுகளை பார்த்திருக்கிறீர்கள், அல்லது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்று எத்தனை ஹதீஸுகளை பார்த்திருக்கிறீர்கள். கேள்விகள் எல்லாம் எங்கிருந்து ஏற்படுகிறது? பின்னால் வர இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வியே கேட்க மாட்டோம், அமைதியாக வாய்மூடி இருப்போம். தூரத்திலிருந்து ஒரு கிராமவாசி வருவாரா, அவர் ஏதாவது நபியிடத்திலே கேள்வி கேட்க வேண்டுமே, நாங்கள் அதன் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமே என்று நாங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்போம். சில நேரங்களிலே சில சஹாபாக்கள் இப்படியும் செய்தார்கள், சில கிராமவாசிகளை தேடிச் சென்று அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்க சொல்லி அவர்களை அழைத்து வந்தார்கள் சபைக்கு. பயம், தான் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பதற்குண்டான பயம். பிறகு இந்த சமயம், இது போன்ற சமயங்களில் தான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. சூரா மாயிதாவுடைய 101வது வசனம், நீங்கள் பல கேள்விகளை கேட்காதீர்கள், அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமேயானால் உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும். இப்ப சஹாபாக்கள் சில ஆராபிகளை, கிராமவாசிகளை அழைத்து வந்து கேள்வி கேளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் இந்த வசனம் இறக்கப்படுகிறது. சரி, அப்ப இந்த ஹதீஸில் இருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம், மார்க்கம் என்று வந்து விட்டால், அதாவது குர்ஆன் சுன்னா என்று வந்து விட்டால், உள்ளத்திலே எந்த விதமான சலனமும் இல்லாமல், சஞ்சலமும் இல்லாமல், நெருக்கடியும் இல்லாமல், அதை அப்படியே அங்கீகரித்துக் கொண்டு அதை துருவி துருவி விசாரிக்காமல் இருப்பதுதான் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்று பொருள். இப்போது ஒருவர் கூறுகிறார், நான் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பேன், மார்க்கம் தான், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, இஸ்லாம் என்பது அல்லாஹுவின் கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் தான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பேசியதற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹீஹான நபிமொழிகளிலே, அவர்களுடைய சஹீஹான சுன்னாவிலே முரண்பாடுகளையும் குதர்க்கங்களையும் குழப்பங்களையும் அவர்கள் கண்டால், தேடினால், அப்படி அவர்கள் முரண்பாடுகளை அவர்கள் கூறினால், அப்போது என்ன தெரிகிறது, அவர்களுடைய முந்தைய கூற்று உண்மையல்ல, அவர்களுடைய முந்தைய கூற்று வெறும் வாதங்களே தவிர அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருப்பார்களேயானால், அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருப்பார்களேயானால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா சஹீஹானது என்று வந்திருக்கும் போது அவர்கள் முற்றிலும் அதற்கு பணிந்திருப்பார்கள், அங்கீகரித்திருப்பார்கள், அதில் புரிந்ததை கொண்டு அமல் செய்திருப்பார்கள், புரியாததை அல்லாஹுவிடம் அவனுடைய தூதரிடம் விட்டு இருப்பார்கள். புரிகிறதா? அடுத்த ஹதீஸுக்கு போவோம். இந்த ஹதீஸை ஸைது இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகத ஹுஜ்ரதன் ஃபில் மஸ்ஜிதி மின் ஹஸீரின் فصلى رسول الله صلى الله عليه وسلم فيها ليالي حتى اجتمع اليه ناس ثم فقدوا صوته ليلة فظنوا انه قد نام فجعل بعضهم يتنحنح ليخرج اليهم فقال ما زال بكم الذي رايت من صنيعكم حتى خشيت ان يكتب عليكم ولو كتب عليكم ما قمتم به فصلوا ايها الناس في بيوتكم فان افضل صلاه المرء في بيته الا الصلاه المكتوبه. இந்த ஹதீஸ் பெரும்பாலும் இரவு தொழுகை, ரமதான் மாதத்தின் இரவு தொழுகையிலே அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொதுவாக இந்த ஹதீஸை இங்கு பதிவு செய்கிறார்கள். ஹதீஸினுடைய பொருள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மஸ்ஜிதிலே ஒரு சிறு அறையை ஏற்படுத்தினார்கள். அந்த அறை எப்படி? ஈச்சம் பாயிலிருந்து பாயையே மறைத்து ஒரு அறையாக ஆக்கி கொண்டார்கள். மூன்று பக்கத்திலிருந்தும் பாயை ஏற்படுத்திக் கொண்டு, அல்லது இரண்டு பக்கத்தில் பாயை ஏற்படுத்திக் கொண்டு, பாயை தொங்க விட்டு தனக்கென்று ஒரு தடுப்பை, ஒரு அறையை ஏற்படுத்தி அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இரவுகள் தொழுதார்கள். பொதுவாக இரவு தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சப்தமிட்டு தொழுவார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவையும் அமைதியும் இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், இந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள், பகலில் என்ன செய்கிறார்கள், இரவில் என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் சஹாபாக்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். எந்த அளவில் சஹாபாக்களில் சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே எப்படி எழுந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன தொழுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சிறிய தாயின் வீட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தங்கிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையணையில் தானும் தலை வைத்து படுத்துக் கொள்கிறார்கள், தூங்கிவிடவில்லை, விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை எதிர்பார்த்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், வுது செய்தார்கள், தொழுகைக்கு நின்றார்கள். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வுது செய்தார்களோ அப்படியே இப்னு அப்பாஸ் அவர்களும் எழுந்து வுது செய்துவிட்டு நபியின் இடது பக்கத்திலே சென்று நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அவர்களுடைய காதை பிடித்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து வலது பக்கத்திலே நிறுத்தினார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இரண்டரை காத்து தொழுதார்கள், இரண்டரை காத்து தொழுதார்கள், அதில் இந்த சூராக்களை ஓதினார்கள், இந்த சூராக்களை ஓதினார்கள் என்று. அப்போ அத்தனை சூராக்களையும் அதனுடைய பெயர்களையும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வயதிலே தெரிந்து வைத்திருந்தார்கள். எந்த வயதிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 11 வயது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வயது என்ன, வெறும் 11 என்றால், இந்த சம்பவம் நடக்கும் போது குறைந்தது 7 அல்லது 8 தான் இருந்திருக்கும். அந்த நேரத்திலே எவ்வளவு மார்க்கத்தை பற்றிய தெளிவான ஞானம் அறிவு, நபியின் செயலை கண்காணிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் மார்க்கம் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகைக்கும் நின்று விட்டார்கள். எப்படி, சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரியவர், நல்ல முதிர்ச்சி அடைந்தவர், மார்க்கத்தை தெரிந்தவர், நபியின் தோழமையை தெரிந்து கொண்டவர் எப்படி செயல்படுவாரோ அப்படியே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த குறைந்த வயதிலே. இன்னும் ஒரு சம்பவம், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்கிறார்கள். உட்கார்ந்த உடனேயே மற்ற தோழர்கள் உட்காருவதற்கு முன்னால் இப்னு அப்பாஸ் வலது பக்கத்திலே உட்கார்ந்து கொள்கிறார் ரழியல்லாஹு அன்ஹுமா. மற்ற மூத்த சஹாபாக்கள் சிறியவர்களாக சிறியவராக இருக்கும் போது உள்ள நிலைமை வேறு, மூத்தவர்கள் என்ன செய்வார்கள், கொஞ்சம் அவர்களுக்கு பயம் இருக்கும், கண்ணியம் இருக்கும், சிறியவர்களிடத்தில் இல்லாத பயம் அவர்களிடத்தில் இருக்கும். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் போன்றவர்கள்லாம் அதற்கு பின்னால் கொஞ்சம் எட்டியோ கொஞ்சம் தூரமாகவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற பக்கத்திலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். இங்கே இப்னு அப்பாஸ் எங்கே உட்கார்ந்து கொண்டார், ஒட்டி வலது பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டார் ரழியல்லாஹு அன்ஹுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு குடிபானம் வருகிறது, ஒரு பானம், தண்ணீரோ பாலோ கொஞ்சம் ஒரு கோப்பையிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி குடிக்கிறார்கள். இப்போது என்ன நிலை, அங்கே அபுபக்கர் இருக்கிறார், அங்கே உமர் இருக்கிறார், மூத்த முஹாஜிர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சபையிலே கண்ணியப்படுத்தியாக வேண்டும். ஆனால் வலது பக்கத்தில் யார் உட்கார்ந்து கொண்டார், இப்னு அப்பாஸ் உட்கார்ந்து கொண்டார், சிறியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இப்னு அப்பாஸை பார்த்து, உன்னை விட மூத்தவர்களுக்கு நான் இதை கொடுப்பதற்கு நீ அனுமதி தருவாயா? இங்கே சபையின் பல ஒழுக்கங்களை நாம் படித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சபைக்கு உரியவர் யார், சபையின் தலைவராக இருப்பவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அவர்கள் ரசூல், அவர்கள் தான் அப்போது எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இமாம், சரியா? இருந்தும் எப்படி, இருந்தும் பொது மூமின்களுக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் செயல்படவில்லை. புரிந்ததா? நீங்கள் ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருக்கலாம், தான் தலைவராக இருக்கிறோம் என்ற காரணத்தால் பிறருடைய உரிமையில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. ஆகவேதான் வலது பக்கத்தில் யார் உட்கார்ந்திருக்கிறாரோ சபையில் அவருக்குத்தான் முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தின் சட்டம். அந்த சட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்போது இங்கே முஹாஜிர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மூத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு கற்பித்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் சபையினுடைய உரிமை வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவருக்கு எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா குலாம், சின்னவரே, அங்க பேரை சொல்லி கூட கேட்கல, இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு, இப்னு அப்பாஸ் சொன்னா அங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் கெத்து வந்துடும், ஏன் தம்பியாச்சே, புரியுதா புரியுதா இல்லையா? எந்த வகையில தம்பி? அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையும் யார்? அண்ணன் தம்பி. இவங்க சிறிய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, தம்பி ஆயிருச்சு, சச்சாவுடைய மகன் ஆயிருச்சு, அந்த உரிமை வந்துருமோ சொல்லிட்டு, யா குலாம், சின்னவரேங்கிறாங்க, யாரோ ஒரு மூணாவது ஆள் மாதிரி, நீ அனுமதி தருவாயா இந்த முஹாஜிர்களை, மூத்தவர்களை நான் முன்னுரிமை கொடுப்பதற்குன்னு சொல்லி தெளிவா பேசுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, நபியின் எச்சியை பிறருக்கு நான் விட்டுத்தரவே மாட்டேன், நபியின் எச்சிப்பட்டதை என்னை விட பிறருக்கு நான் விட்டுத்தரவே மாட்டேன், நான் பிறரை இது விஷயத்திலே தேர்ந்தெடுக்கவே மாட்டேன், துன்யாவா இருந்தால் அள்ளி அள்ளி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலோ கணக்கில் அல்லது தங்கத்தையோ வெள்ளியையோ ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ நிலங்களையோ பங்கு வைக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கொடுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன சொல்கிறார்கள்? லா உஃபத்திலு பிஸூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரி, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிப்பட்ட அந்த பானத்தில் முதலாவதாக என்னை தவிர பிறருக்கு நான் முன்னுரிமை கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். எதற்கு இந்த விஷயத்தை சொல்கிறோம்? இப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அதுதான் மார்க்கம் என்று ஆகிவிட்டது. லக்கத் கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தனக்கென்று ஒரு தடுப்பை ஏற்படுத்தி தொழுகைக்கு நின்றபோது அவர்களுடைய சப்தத்தை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் இருந்து தொழுகை ஆரம்பித்து விடுகிறார்கள் சஹாபாக்களும். இப்ப இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம், இமாமாக நிற்பவர் தான் இமாமாக நிற்கிறோம் என்ற நியத்தை வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் தொழுகிறார் என்றால் அவருக்கு பின்னால் நாம் சேர்ந்து கொண்டு நம்முடைய தொழுகையை தொழுவதிலே தவறு கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நின்று கொள்கிறார்கள். இது இப்படியே சில இரவுகள் நடக்க, ஓர் இரவு சஹாபாக்கள் வருகிறார்கள், அங்கே சப்தம் இல்லை, அறை அமைதியாக இருக்கிறது. அப்போது சிலர் என்று கணக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் இருக்கும்போது அறைக்கு வெளியில் இருந்து சப்தம் விட்டு கூப்பிடக்கூடாது என்ற தடை இருக்கிறது. என்ன செய்கிறார்கள், மக்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடி விட்டார்கள் என்பதை உணர்த்தும் பொருட்டும், அவர்கள் நீங்கள் தொழுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் பொருட்டு சில சஹாபாக்கள் என்று கணைத்து காட்டினார்கள், சரியா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறவில்லை, தொழ ஆரம்பிக்கவில்லை, தொழுகையை நடத்தவில்லை. பிறகு வந்து சொன்னார்கள், நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. எப்போதிலிருந்து? ஆரம்ப நாளிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன், இப்போதும் பார்த்தேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. உங்கள் மீது இந்த இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டுவிடும் என்று நான் பயந்து விட்டேன். அப்படி கடமையாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றி இருக்க முடியாது, உங்களில் எல்லோராலும் அதை நிறைவேற்றி இருக்க முடியாது. எனவே மக்களே, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, ஃபஸல்லு அய்யுஹன்னாசு ஃபீ புயூதிக்கும், எது குறித்து சொல்லப்பட்டது? இரவு தொழுகை, நஃபிலான தொழுகைகளை பற்றி. உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தொழுகையில் சிறந்த தொழுகை அவனது வீட்டில் தொழப்படும் தொழுகை, ஃபர்தான தொழுகையை தவிர, சரியா? இப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு பொதுவாக சிலர் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், சுன்னத்தான தொழுகைகளையும் வீடுகளில் தொழ வேண்டும் என்று. தொழுகைக்கு முன்னால் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றனவா இல்லையா, அது குறித்து இந்த ஹதீஸில் சொல்லப்படவில்லை. இந்த ஹதீஸிலே சொல்லப்படுவது என்னவென்றால், சுன்னத்தான தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்துகள் அல்லாமல் வேறு பொதுவான சுன்னத்துகள், உதாரணத்திற்கு தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறது, லுஹாவுடைய தொழுகை இருக்கிறது, அல்லது வேறு சலாத்துல் ஹாஜத் போன்ற தொழுகைகள் இருக்கின்றன, அது குறித்து தான் குறிப்பாக இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது.
உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள், தொழுகையிலிருந்து ஒரு பங்கை நீங்கள் உங்களது வீடுகளுக்கும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. இந்த ஹதீஸை சிலர் ஃபர்து அல்லாத எல்லா தொழுகைக்கும் என்று எடுத்துக்கொண்டு அதில் சுன்னத்தான தொழுகைகளையும் சேர்த்துக்கொண்டு சுன்னத்தான தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே தொழுவது சிறந்ததல்ல என்று பொதுவாக பேசுகிறார்கள். அது சரியான விளக்கம் அல்ல. சுன்னத்தை நீங்கள் விரும்பினால் மஸ்ஜிதிலும் தொழுகலாம், சுன்னத்தை நீங்கள் விரும்பினால் வீட்டிலும் தொழலாம். எது ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் உள்ள சுன்னத்தை பொறுத்தவரை. மற்றபடி நபிலான தொழுகைகள் இருக்கின்றன அல்லவா, உதாரணத்திற்கு ஒதுவுக்கு பின்னாடி உள்ள தொழுகை, அல்லது தஹஜ்ஜுடைய குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு தொழுகை, அல்லது துஹாவுடைய தொழுகை, இது போன்ற தொழுகைகளை நம்முடைய வீடுகளில் தொழுவதுதான் மிக ஏற்றமானது. அதற்கு காரணம் என்னவென்றால், அது முகஸ்துதி ஏற்படாமல் இருப்பதற்கு மிக சிறந்த ஒன்றாக இருக்கும். இப்ப இரவு தொழுகையை தஹஜ்ஜுடைய தொழுகையை பள்ளியில தொழுகும் பொழுது தொழுகிறது சரியா தப்பா அல்லது கூடுமா கூடாதா என்பது வேற விஷயம், ஆனால் முகஸ்துதி ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு அதிகம். ஃபர்தான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ மஸ்ஜிதுகளிலே தொழும் போது அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அது செய்வதென்ன, எல்லோரும் செய்வதைத்தான் அவர் செய்கிறார், எனவே அங்கு முகஸ்துதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் மற்ற நபிலான தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே தொழும் போது சில நேரங்களில் தொழக்கூடியவருக்கு முகஸ்துதி ஏற்படலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் வீட்டிலே தொழுவதுதான் மிக ஏற்றமானது. சரி, இப்ப இந்த ஹதீஸிலிருந்து பாடத்தின் தலைப்பை எப்படி விளங்குவது? பாடத்தின் தலைப்பு என்ன? இரண்டு தலைப்புகள். ஒன்று என்ன, அதிகமாக கேள்வி கேட்பது வெறுக்கப்பட்டது. இரண்டாவது, தேவையற்ற விஷயத்தை தேடுவது. இந்த தேவையற்ற விஷயத்தை தேடுவதுதான் இங்கே பதிவாகிறது. இது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பற்றி பொதுவாக உபதேசித்து விட்டார்கள், அதனுடைய சிறப்பை சொல்லிவிட்டார்கள். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுவதை, இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை விரும்பி இருந்தால், அதற்காக முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதை அவர்கள் நாடி இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் அழைப்பு கொடுத்திருப்பார்கள், அதை பற்றி அறிவிப்பு செய்திருப்பார்கள். புரியுதா இல்லையா? தன்னுடைய தொழுகையை மக்கள் பின்பற்றி தொழ வேண்டும், அதன் நன்மையை அவர்கள் அடைய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? மஸ்ஜிதிற்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருப்பார்கள், அறிவிப்பு செய்திருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்களா? செய்யவில்லை, அப்படி அறிவிப்பு செய்யவில்லை என்பதிலிருந்து என்ன தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவில்லை, அதை அவர்கள் நாடவில்லை என்று தெரிகிறது. எனவே முஸ்லிம்களுக்கு எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடவில்லையோ மார்க்கத்தில், அது நமக்கு என்ன, தேவையற்றது. அதை நாடி செல்வது, அதை தேடி செல்வது வெறுக்கப்பட்ட ஒன்று. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை போன்ற ஒரு பெரிய இபாதத்திற்காக, நன்றாக கவனியுங்கள், தொழுகை போன்ற ஒரு பெரிய இபாதத்திற்காக, அதுவும் மஸ்ஜிது நபவியிலே, அதுவும் ரசூலுல்லாஹிற்கு பின்னால் சஹாபாக்கள் ஒன்று கூடியதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். இது உங்களுக்கு தேவையில்லை, உங்களது வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களது தொழுகைகளிலே சிறந்த தொழுகை ஃபர்லை தவிர ஏனைய தொழுகைகளில், உங்களது வீடுகளில் தொழும் தொழுகை தான் சிறந்த தொழுகை, எனவே வீட்டில் போய் தொழுங்க, நான் தொழுதாலும் எனக்கு பின்னாடி நீங்க தொழுக வேணாம்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்ப அது போன்றுதான் நம்முடைய காலத்திலும் நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை பாடம் என்னவென்றால், எந்த விஷயத்தில் மார்க்கத்தில் மௌனம் காக்கப்பட்டதோ அந்த விஷயத்தை குறித்து துருவி துருவி ஆராய்வதோ தேடுவதோ தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும். அபு மூசா அஷ்ஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஷ்யா கரிஹா فلما اكثروا عليه المساله غضب وقال سلوني فقام رجل فقال يا رسول الله من ابي
فقال ابوك حذافه ثم قام اخر فقال يا رسول الله من ابي فقال ابوك سالم مولى شيبه فلما راى عمر ما بوجه رسول الله صلى الله عليه وسلم من الغضب قال انا نتوب الى الله عز وجل.
இந்த ஹதீஸ் இங்கே சுருக்கமாக பதிவு செய்யப்படுகிறது, அடுத்து சற்று விரிவாகவும் வருகிறது. இந்த ஹதீஸிலே அபூ மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகிறார்கள், நபியிடம் பல விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. சுஇல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஷ்யா கரிஹா, நபி அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் அவர்கள் விசாரித்தது பிடிக்கவில்லை, வெறுப்பாக இருந்தது. ஃபலம்மா அத்தரு அலைஹில் மஸ்அலத, பலமுறை அவர்கள் கேட்டபோது, அக்சரு அதிகப்படுத்திய போது, அல் மஸ்அலத்தை கேள்வி கேட்பதை பலமுறை அவர்கள் கேள்வி கேட்டபோது, ஹதீப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமடைந்தார்கள். பிறகு சொன்னார்கள், சலூனி, சரி நீங்கள் கேளுங்கள் கேளுங்கள், எதை கேட்க வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள் என்று. அப்போது ஒருவர் எழுந்து கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, என் தந்தை யார் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தந்தை ஹுதாஃபா. பிறகு ஒருவர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை யார் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் தந்தை ஷைபாவுடைய அடிமை சாலிம் ஆவார். புரியுதா? இங்கே கொஞ்சம் அந்த நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்க மார்க்கு விஷயங்களை எடுத்துச் சொல்ல, இப்போது கேள்வி கேட்பதாக இருந்தால் எது குறித்து கேள்வி கேட்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மார்க்க சட்டங்களை குறித்து விளக்கம் கேட்கலாம், கேட்டிருக்கலாம். சிலருக்கு இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற ஹதீஸுகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளிலோ அல்லது சஹாபாக்களுடைய அந்த புரிதலிலோ கோணலை அல்லது தவறான புரிதலை யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும்? மனிதர்களுக்கு பல நிலை இருக்கிறது, அதில் ஒரு நிலைதான் அச்ச நிலை. என்ன நிலை? பயம் ஏற்பட்டு விடுதல். மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டுமே, சரியாக எதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமே, சரியாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டுமே, நாம் யார் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமே, ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை எது என்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. இது குறிப்பாக கல்வி கற்கின்ற மாணவர்களில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மையில். புரிகிறதா? கல்வி கற்று 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 ஒரு நிலைமையை அடைந்து விடும்போது அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட்டுவிடும். ஒரு விஷயத்தை சொல்லும் போது இதை எப்படி எடுத்துக்கொள்வது? உதாரணத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறோம், ஒது செய்துவிட்டு தொழுங்கள், தொழுகைக்கு ஒது தேவை என்று ஒரு சட்டத்தை சொல்லும் போது புதிதாக வந்திருப்பவர் அப்போதுதான் கல்விக்கு வருகிறார் என்றால் அவர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது, ஏற்கனவே நான் ஒது செய்திருக்கிறேன், இப்போது நான் தொழுகைக்கு தயாரானால் இப்போதும் ஒது செய்ய வேண்டுமா? கல்வி வகுப்பிலே கலந்து கொண்டவர் புரிந்து கொள்வார், யார் ஒது இல்லாமல் இருந்து தொழுகைக்கு தயாராகிறாரோ அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அதாவது இரண்டு பேருடைய புரிதலுக்கும் இடையிலே வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து கல்வி கற்பவருக்கும் புதிதாக கற்க வருபவருக்கும் இடையிலே கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இந்த இடத்திலே ஏற்பட்ட நிலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே புதிதாக அமர்ந்து அவர்களிடத்திலே புதிதாக கல்வியை புதிதாக கல்வியை தேடிய முஸ்லிம்களிடத்திலிருந்து ஏற்பட்ட நிலை, பயநிலை, அச்ச நிலை. அந்த நிலையில் அவர்களிடத்திலே அவர்களுடைய கூடுதல் தக்வாவின் அடிப்படையில் எதனால் ஏற்படுகிறது? அறியாமையினாலோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மார்க்கத்திலே குதர்க்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ, புரிகிறதா, என்ற நோக்கத்தில் அல்ல. எந்த நோக்கத்திலே அவர்களுடைய கேள்விகள் அமைகிறது? பயத்தின் அடிப்படையிலே, அச்சத்தின் அடிப்படையிலே எது உண்மை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற நிலையில் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கும் போது அங்கே அவர்கள் எந்த நிலைமைக்கு ஆளாகி விடுகிறார்கள் என்றால், அப்படியே கேட்டு கேட்டு தன் தந்தை தாயை பற்றி கூட அவர்கள் கேள்வி கேட்கும் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதாவது கொஞ்சம் இதை சொல்வதாக இருந்தால், வஸ்வசாவின் ஒரு நிலை. பல சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பின்னால் வர இருக்கிறது, எங்களுக்கு உள்ளங்களிலே சில வஸ்வசாக்கள் ஏற்படுகின்றனவே, சில எண்ணங்கள் ஏற்படுகின்றனவே, அந்த எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்தி பேசினால் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று பயப்படுகிறோம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாக்க சரீஹுல் ஈமான், பயப்படாதீர்கள், அதுதான் தெளிவான ஈமான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறானே, பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறானே, அதுதான் மிக தெளிவான ஈமான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே சஹாபாக்களுடைய கேள்வி அமைகிறது. இருந்தாலும் புரிகிறதா, இவர்களுடைய இந்த எண்ணத்தின் அடிப்படையில் கேள்விகள் அமைந்திருந்தாலும் கேட்கப்பட்ட கேள்வி கூடாத கேள்வி. ஹதீப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. புரியுதா? கோபம் ஏற்பட்டவுடனே, சரி இப்போது கேளுங்கள், என்ன வேண்டுமானாலும் என்று கேட்டவுடன் பல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என் தந்தை யார், என் தந்தை யார் என்று. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். கூடியிருந்த மூத்த சஹாபாக்கள், புரியுதா, பின்னால் வருகிற செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், இந்த கேள்விகளை கேட்டவர்கள் யாரல்ல, முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையிலே பல காலங்களை கல்வி கற்பதிலே கழித்த மூத்த சஹாபாக்கள் அல்ல, புதியவர்கள், கல்வி கற்பதின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள். உமர் அவர்கள் பார்த்தார்கள் நபியின் முகத்தின் மாற்றத்தை. இந்த இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், மூத்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக மாற்றங்களை கூட கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மாற்றங்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமைகளை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஏற்பட்ட கோபத்தை பார்த்தவுடன், இன்ன நதுபு இலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா கேட்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா கேட்கிறோம். பல ஹதீஸுகளிலே இதே அடுத்து வரக்கூடிய ஹதீஸுகளிலும் விளக்கம் வருகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது முட்டுக்கால்களின் மீது நின்று கொண்டார்கள். உட்கார்ந்திருந்தவர்கள் எப்படி நின்று கொள்கிறார்கள், எப்படி நின்று கொள்கிறார்கள், முட்டுக்கால்கள், தன்னுடைய முழங்கால் இருக்கானே, முழங்கால்களின் மீது நின்று கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிறோம், அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிற அந்த வார்த்தையின் பொருள் என்ன? நபியே, நபியை கோபப்படுத்தியது, நபி கோபப்படும்படியான கேள்விகளை கேட்டது. இப்ப சபையிலே கேட்டவர்கள் யாரல்ல, உமர் அல்ல, மூத்த சஹாபாக்கள் அல்ல, ஆனால் இவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிறோம். ஏனென்றால் ஒரு சபையிலே ஒரு செயல் செய்யப்பட்டால் அந்த செயலுக்கு யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக ஆகிவிடுகிறார்கள், யாரெல்லாம் மௌனம் காத்திருக்கிறார்களோ, அமைதி காத்திருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் பொறுப்பாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். அப்போது அந்த சபையிலே சிலர் கேட்ட கேள்வியினால் நபிக்கு கோபம் ஏற்பட்டதால், அந்த கோபத்தினால் அல்லாஹுவின் கோபம் சபையில் இருக்கின்ற எல்லோரின் மீதும் இறங்கிவிடக் கூடாது. எனவே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கேள்வி கேட்ட சஹாபாக்களின் சார்பிலும், அங்கே இருந்த மற்ற சஹாபாக்களின் சார்பிலும் அவர்கள் முதலாவதாக நபிக்கு முன்னால் எழுந்து சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிறோம் என்று. பின்னால் வருகிற அறிவிப்பிலே வருகிறது, உமர் அவர்கள் தங்களது முழங்கால்களின் மீது அமர்ந்து நின்று கொண்டு சொன்னார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாமை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம், முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொண்டோம். அதாவது அவர்கள் கேள்வி கேட்க வேண்டாம் என்றால் கேள்வி கேட்க மாட்டோம், அவர்கள் கேளுங்கள் என்றால் கேட்போம், அவர்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அதை நாங்கள் கேட்க மாட்டோம், அது எங்களுக்கு எவ்வளவுதான் சந்தேகத்திற்குரிய செய்தியாக இருந்தாலும் சரி. அதாவது முழுமையாக கட்டுப்பட்டு விடுதல், முழுமையாக அங்கீகரித்துக் கொள்ளுதல், முழுமையாக கட்டுப்பட்டு விடுதல். அப்ப இந்த செய்தியைத்தான் நாம் இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். என்ன, தேவையில்லாத செய்திகளில் தலை நுழைப்பது, அதிகமாக கேள்வி கேட்பது தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒன்று. புரியுதுங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அதிலும் குறிப்பாக எந்த விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்களோ, அல்லது எந்த விஷயங்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்தார்களோ, அந்த விஷயங்களை குறித்து நாம் ஆய்வு செய்யக்கூடாது, விசாரிக்க கூடாது. அது மார்க்கத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதியை குறித்த விஷயங்களை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொன்னார்கள், முந்தைய காலத்தில் நடந்த பல விஷயங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் எந்த அளவு நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டதோ அந்த அளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி மார்க்கத்திலே மௌனம் காக்கப்பட்டு விட்டதோ அதை பற்றி நாமும் மௌனமாக இருந்துவிட வேண்டும். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், முகீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து எனக்கு ஒரு ஹதீஸை குறிப்பிடு. தெளிவானதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக நீ கேட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை எனக்கு எழுதி அனுப்பு என்று முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு எழுதுகிறார்கள்? யாருக்கு? முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய எழுத்தாளரை அழைத்து எழுது என்று கூறி பின்வரும் ஹதீஸை அங்கே பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்வார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து وهو على كل شيء قدير اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد.
ஹதீஸுக்கு அநேகமாக எல்லோருக்கும் பொருள் தெரியும். தொழுகைக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய திக்ர், இதை குறிப்பிட்டு விட்டு முகீரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் எழுதுகிறார்கள். அதில் என்ன எழுதுகிறார்கள்? நபி அவர்கள் தடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்கீல வகால, இந்த பாடத்தோடு சம்பந்தப்படுகிற செய்தி ஹதீஸின் பிற்பகுதியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்கீல வகால, அப்படி பேசிக் கொள்கிறார்கள், அந்த மாதிரி சிலர் சொல்கிறார்கள், இப்படி நாங்கள் கேள்விப்பட்டோம், அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் என்ற போக்குகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். பிரச்சனைகள் உருவாகுவதே இவற்றை வைத்துத்தான். எந்த செய்தியை மனிதன் கண்ணால் தெளிவாக பார்க்கவில்லையோ, எதை சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து நேரடியாக நாம் காது கொடுத்து கேட்கவில்லையோ, அந்த செய்திகளை, அதாவது பிறரை பற்றி பேசப்படுகிற செய்திகளை, பிறரை பற்றி பேசப்படுகிற செய்திகளை சம்பந்தம் இல்லாதவரிடத்திலிருந்து, அவர் அப்படி செஞ்சுக்கிட்டதா அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி செஞ்சதா அவர் இப்படி சொன்னார், அவர் சொன்னாரே அவர் பார்த்தாரா அவர் யார்கிட்ட கேட்டாரு, அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதை பற்றி எல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட வதந்திகள், புரியுதா, இவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இந்த விஷயத்தில் இருந்து நாம் தவிர்ந்து கொண்டால் ஏறக்குறைய இன்ஷா அல்லாஹ் சமூக பிரச்சனையில் ஒரு பெரும்பகுதி பிரச்சனை, சமூக குழப்பத்தில் ஒரு பெரும்பகுதி குழப்பம், அல்லது சமூக விரிசல்கள், இந்த சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் பெருமளவு நாம் தவிர்த்துக் கொள்ளலாம். புரிகிறதா? வீணான பேச்சுகளை பிறரை பற்றி பேசும்போது, பிறரை பற்றி சொல்லும் பொழுது அங்கே குழப்பங்கள் பிரச்சனைகள் அதிகமாகி விடுகின்றன. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக அதை தடுக்கவே செய்து விட்டார்கள். அப்படி அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு என்று பேசவே பேசாதீர்கள், அப்படிப்பட்ட செயலே வேண்டாம். வகஸ்ரத்தி சுஆலி, அதிகமாக கேள்வி கேட்பது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். இது குறிப்பாக மார்க்க விஷயத்தில், இந்த பாடம் எதற்கு வருகிறது? மார்க்க விஷயத்தில் துருவி துருவி கேள்வி கேட்காதீங்க, அதிகமா கேள்வி கேட்காதீங்க. இப்ப பாடத்தோட நேரடியா சம்பந்தப்படுறது வக்கசரத்தி சுவால். அப்ப இந்த பாடம் மொத்த புத்தகத்தினுடைய தலைப்போட எப்படி சம்பந்தப்படுது? திரும்ப திரும்ப நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அதாவது கேள்வி கேட்பது என்ற நிலைப்பாடு எப்போது வருகிறது? சொன்னவருடைய பேச்சிலே நம்பிக்கை பலவீனமாக இருக்கும் போது, அல்லது சொன்னவருடைய பேச்சிலே இவர் முரண்பாடுகளை தேடும் போது அங்கே கேள்வி என்பது, அதிகமான கேள்வி என்பது ஏற்படுகிறது. சொன்னவருடைய பேச்சிலே முழுமையாக நம்பிக்கையும் கட்டுப்படுதலும் முழுமையாக இருக்குமேயானால் கேள்வி கேட்பது என்பதற்கு அங்கே வேலை இல்லை. அதைத்தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களை மலை உச்சிக்கு அழைத்து சென்று, நீங்கள் எங்களை மலை உச்சிக்கு அழைத்து சென்று கீழே விழுங்கள் என்று சொன்னால் நாங்கள் விழுந்து விடுவோம். நீங்கள் எங்களை கடற்கரைக்கு அழைத்து சென்று இந்த கடலிலே நுழையுங்கள் என்று சொன்னால் நுழைந்து விடுவோம். நீங்கள் மக்காவுடைய பர்குல் ஹிமாது வரை அழைத்து சென்றாலும் நாங்கள் உங்களோடு வந்து விடுவோம். இஸ்ரவேலர்கள் மூசா நபிக்கு சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம்.
என்ன சொன்னார்கள் இஸ்ரவேலர்கள் மூசா நபிக்கு?
நீயும் இஸ்ஹப் அந்த வரப்புக ஃபகாதிலா இன்னாஹுனா காயிதூன், நீயும் உனது இறைவனும் சென்று போர் செய்யுங்கள். எவ்வளவு திமிர் இருக்கும்! அல்லாஹு அக்பர். நீயும் உங்களது இறைவனும் சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். என்ன அர்த்தம் அதற்கு? நீங்க ஜெயிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புங்க, அப்ப நாங்க வர்றோம். அழகாக சொன்னார்கள் அன்சாரிகளுடைய தலைவர், யார சொல்லா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நீங்க மலையிலிருந்து குதிக்க சொன்னா ஏன் குதிக்க சொல்றீங்கன்னா கேட்போம். மலையிலிருந்து குதிச்சா செத்து போயிடுவோமே அப்படின்னு கேட்போமா? நாங்க அப்படி கேட்க மாட்டோம், குதிச்சிருவோம். கடற்கரைக்கு அழைத்து சென்று இந்த கடலுக்குள்ளே நுழையுங்கள் என்று சொன்னா எங்களுக்கு நீச்சல் தெரியாது, அல்லது கடல்ல எவ்வளவு ஆழம் வரைக்கும் போறது, கழுத்து வரை கால் வரைக்கும் போறதா, இடுப்பு வரைக்கும் போறதா, கழுத்து வரைக்கும் போறதா, அல்லது முங்குற வரைக்கும் போறதா என்றெல்லாம் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், நுழைஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதிகம் கேட்பதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது போன்று செல்வத்தை விரயம் செய்வது, அல்லாஹ் கொடுத்த நிஅமத், செல்வம் என்பது நிஅமத், அதை எதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு அந்த அளவுதான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை விட அதிகமாகவோ அல்லது தேவையற்ற இடங்களில் செலவு செய்வதையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இப்ப கொஞ்சம் இந்த இடத்துல விரிவா நம்ம கொஞ்சம் புரியணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் செய்கிற பெரிய தவறுகளிலே ஒன்று இது. பலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடாத காரணத்தால் வறுமைக்கு ஆளாகி விடுகிறார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஆல மஆல மன் இக்தஸத, யார் செலவழிப்பதில் நடுநிலையை கடைபிடிக்கிறானோ அவன் வறுமைக்கு ஆளாக மாட்டான். யார் செலவழிப்பதில் நடுநிலையை, ஒரு நடுத்தரத்தை, எக்கனாமிக் இக்திசாத் என்றால் எக்கனாமிக், ஒரு குறைந்த நடுத்தரத்தை அவன் கடைபிடிக்கிறானோ அவன் வறுமைக்கு ஆளாக மாட்டான். நாம் உண்பதில், நாம் உடுத்துவதில், நாம் தங்குவதில், நாம் பயன்படுத்தும் பொருட்களில் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நடுத்தரமானதை அளவோடு நாம் வாங்கினால், அளவோடு நாம் பயன்படுத்தினால், அளவோடு நாம் அதை உபயோகித்தால் நாம் இன்ஷா அல்லாஹ் பிறரிடத்திலே தேவை உள்ளவர்களாக ஆக மாட்டோம். பெரும்பாலான வறுமையின் காரணங்களில் முக்கிய காரணம் என்ன? அளவு மீறிய செலவு, அளவு மீறிய செலவு, ஆடம்பர செலவு, வீணான செலவுகள். இன்றைய மொத்த பொருளாதார வீழ்ச்சியின் அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாம் கூறுகிற இந்த முறையை மக்கள் தவறிவிட்டார்கள். உணவு என்றால் அந்த உணவிலும் வரம்பு மீறுதல். ஒரு பசிக்கு உண்பதற்கு என்ன தேவை அந்த அளவு உண்பதல்ல, ஒரு 10 வகையான உணவு இருக்க வேண்டும். உடுத்துவதென்றால் உடுத்துவதற்கு என்ன தேவை, ஒரு ஆடை தேவை, இன்னொரு ஆடை தேவை, இன்னொரு ஆடை தேவை. அப்படி அல்ல, கடை வைக்கும் அளவிற்கு ஆடை. எப்படி ஒரு சிறிய ஒரு கடையே வைத்து விடலாம் அந்த அளவிற்கு ஆடை. வீடு என்றால் எந்த அளவு தேவை? வசிப்பதற்கு, விருந்தாளி வந்தால் உட்காருவதற்கு, தன்னுடைய மழையிலிருந்து வெயிலிலிருந்து தன்னையும் தனது குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு தேவையான அளவு வீடு. ஆனால் இப்போது முந்திய காலத்தில் ராஜாக்கள் கட்டிய அரண்மனைகள் எல்லாம் தோர்த்துவிடும் அந்த அளவிற்கு வீடு. இப்படி வீணான ஆடம்பரமான அனாவசியமான செலவுகளிலே மனிதன் தன்னை தள்ளிக்கொள்ளும் போது அங்கே வறுமைக்கு ஆளாகிறான், பிறரிடத்திலே தேவை உள்ளவனாக ஆகிவிடுகிறான். நீங்கள் பாருங்கள், இன்று பலர் வங்கிகளிலே கடன் வாங்கிவிட்டு கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாமல் வட்டிக்கு கடன் வாங்கி, ஹராமான முறை கடன் வாங்குவதே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் அவசியமான ஒரு தேவை இருந்து வேறு வழியே இல்லை என்றால்தான் அங்கு அனுமதிக்கப்படுகிறது. அப்படி இருக்க அதுவும் எதற்கு கடன் வாங்குகிறார்கள்? வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். எதற்காக வேண்டி? மாடி வீடு கட்டுறதுக்காக வேண்டி. வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள் எதற்காக? சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்காக. இப்படி அவர்கள் தேவையற்ற விஷயங்களிலே இப்படி ஈடுபடும் போது கடைசியில் என்ன ஆகிறது? என்ன நிலைமைக்கு ஆளாகிறார்கள்? மன நெருக்கடிக்கு, மன உளைச்சலுக்கு, கேவலத்திற்கு, அவமானத்திற்கு கடைசியை பார்க்கலாம். குடும்பத்தோடு தற்கொலை. கடன் வாங்கி அடைக்க முடியாத காரணத்தால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டான். இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக காபிர்களிடமிருந்து முஸ்லிம்களையும் தொற்றி கொண்டிருக்கிறது. இஸ்லாமை விட்டு தூரமாக வாழக்கூடிய, மார்க்க கல்விகளை விட்டு, ஒழுக்கங்களை விட்டு, இறையச்சத்தை விட்டு தூரமாக வாழக்கூடிய முஸ்லிம்களையும் இந்த நோய் இப்போது தொற்றி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் ஏனைய முஸ்லிம் நாடுகளிலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ யுதாஅத்தில்மால், அல்லாஹ் கொடுத்த நியமத்தை செல்வத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் அதை எங்கே செலவழிக்க வேண்டுமோ, எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ, இன்ஷா அல்லாஹ் வறுமை ஏற்படாது, பிரச்சனை இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை வீணாக செலவழிப்பதையும் தடுத்தார்கள். வகான யன்ஹா அன் உகூகில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மாறு செய்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, தாய்க்கு மாறு செய்வது, தாய் மனதை நோவடிப்பது, தாய்க்கு தொந்தரவு தருவது, தாய்க்கு கெடுதி செய்வது, வவதில் பனாத் பெண் பிள்ளைகளை புதைப்பது, இங்க கொடு அங்க வாங்கு என்று ஒரு அர்த்தமற்ற முறையிலே கொடுக்கல் வாங்கல் செய்வது. வியாபாரம் செஞ்சாலும் சரி, எதை கொடுத்தாலும் வாங்கினாலும் சரி, அதற்குரிய இடம் பொருள் அறிந்து அந்த இடத்திலே கொடுப்பது, அங்கே வாங்குவது, இப்படி முறையில்லாமல் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இது முழு ஹதீஸ். இந்த முழு ஹதீஸ்ல நம்முடைய இந்த பாடத்தோடும், இந்த பாடத்தின் முதல் தலைப்போடும் சம்பந்தப்படக்கூடிய செய்தி எங்கே இருக்கிறது? ஒன்று, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலிலே இருக்கிறது. என்ன கேட்கிறார்கள்? முகீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நீ கேட்ட செய்தியை எனக்கு சொல்லிக் கொடு, தொழுகைக்கு பின்னால் என்ன சொல்வார்கள், அதில் எதையும் உன் சார்பாக நீ அதிகப்படுத்தி விடாதே. இங்கே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இத்திபா சுன்னா, சுன்னத்திற்கு கட்டுப்படும் அந்த தன்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். இதே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு ஒரு முறை ஹஜ்ஜுடைய காலத்திலே சென்ற போது அங்கே அந்த சவரி முடியை, இடிமுடியை பார்க்கிறார்கள். தலைக்கு கட்டுறாங்கல்ல பெண்களோ ஆண்களோ, அந்த முடியில கொஞ்சம் ஒரு மூலையில கிடக்கிறத பார்க்கிறார்கள். உடனே அதை எடுத்துக்கொண்டு, அவர்கள் கலீஃபாவாக இருந்த நேரத்தில் உடனே அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு மிம்பரில் ஏறுகிறார்கள். மக்களை எல்லாம், மதீனாவாசிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். கேட்கிறார்கள், உங்களிலே மார்க்க அறிஞர்கள் இல்லையா? உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், இதை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நமக்கு முன்னுள்ள சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் இதுவும் ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு தவறை பார்த்த உடனே அது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை தான் தெரிந்திருந்த உடனே அதை மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அதுபோன்றுதான் இந்த இடத்திலும் முகீராவிடத்திலிருந்து முகீரா ரசூலுல்லாஹி இடத்திலே நெருக்கமாக இருந்தார். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிந்திய காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்கள். எனவே முகீரா உன்னிடத்தில் இருக்கின்ற விசேஷமான கல்வியை எனக்கு சொல்லிக்கொடு என்று ரசூலுல்லாஹி உடைய ஹதீஸை தெரிந்து கொள்ளும் விதத்திலே அதிலே ஆர்வப்பட்டு அவர்கள் கேட்டதிலிருந்து சுன்னத்தை பின்பற்றுவதிலே நபிக்கு கட்டுப்படுவதிலே அவர்களுக்கு இருந்த அந்த பக்குவத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒன்று. இரண்டாவது என்ன, இந்த பாடத்தின் நேரடி தலைப்பு வக்கசரத்திஸ்வால், அதிகமாக கேட்பது. இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகீரா இங்கே அறிவுறுத்துகிறார்கள்.